இந்த உலகத்திலிருந்து எங்களை உம்முடைய மகிமைக்கென்று பிரித்தெடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கும் வரைக்கும் உம்மை அன்போடு உமக்கு ஆராதனை செய்யவும், இந்த சத்தியத்தின்படி வாழவும், உமக்கு சாட்சியாய் திகழவும் எங்களுக்கு நீர் பலம் தர வேண்டும் என நாங்கள் கொண்டாடுகிறோம். யார் யார் சோர்வுகளோடும் சோதனைகளோடும் வேதனைகளோடும் இருக்கிறார்களோ, இந்த ஆண்டவரே நீர் அவர்களை கிருபையாய் சந்தித்து இந்த நாளிலே அவர்களை பலப்படுத்தி ஆவியினாலே நீர் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். உம்முடைய நோக்கம் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நிறைவேறுவதாக, கர்த்தருடைய ஆவியானவரே நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். ஏசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். டா புக்காரோ, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமமே தம்மத்தில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், யாக்கோபு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம், த புக் ஆஃப் ஜேக்கப் செப்டர் 1. பனிரெண்டாவது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நாம் வாசிக்க எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்க. யாக்கோபு எழுத நிருபம் முதலாவது அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 15 வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம்.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்.
சரி, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தன்னுடைய அன்பு கூறவளுக்கு வாக்கு தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை, லைஃப் ஆஃப் கிரவுன் பெறுவான் என்று எங்க வேதவசனம் நமக்கு சொல்ற. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவார் என்று இந்த வேதவசனம் நமக்கு சொல்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் உண்டு உண்டு உண்டு. தம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது சோதனை எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க. ஹவு வி கேன் ப்ரே, ஹவு டு ப்ரே, எப்படி ஜெபிக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்க. ஆகவே எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமைகளிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சோதனைகள் உண்டு. எனவே நாம் ஒருவரும் ஆண்டவரே எனக்கு சோதனைகளே வேண்டாம் என்று ஜெபிக்கக்கூடாது. அந்த ஜெபத்தை கேட்கவும் ஆண்டவர் கேட்கவும் முடியாது. சோதனைகள் உண்டு, ஆனால் அந்த சோதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். நாம் சோதனைக்குட்பட சோதனைக்குள்ளே விழுந்திராதபடி தேவனிடத்திலே நாம் மண்டாட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சோதனைகள் உண்டு, அவைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள தேவனிடத்திலே நாம் மண்டாடுவளாக விண்ணப்பம் பண்றவளாக இருக்க வேண்டும். இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனம்
மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
தேவன்
உண்மை உள்ளவர். என்ன கவனிங்க, சோதனைகளில் இருந்து உண்மையும் என்னையும் பாதுகாக்க, ஹலோ, சோதனைகளில் இருந்து உண்மையும் என்னையும் பாதுகாக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் மனுஷருக்கு நேரிடுவ சோதனை அல்லாமல் வேறு ஒன்றும் உங்களுக்கும் எனக்கும் நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாசி, உங்கள் பிராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்பட
அவர் இடங்கூடாமல்
சோதனையை தாங்கத்தக்கதாகவும்
சோதனையோட கூட அதற்கும் தப்பித்துக் கொள்ளும்படியான
ஒரு வழியையும் ஒரு போக்கையும் ஆண்டவர் நமக்கு உண்டாக்குவர் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே சோதனைகள் நமக்கு உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் உண்டு. ஆண்டவரோடு நெருங்கி வாழ்றவர்களுக்கு சோதனையே இல்லை என்று அர்த்தம் அல்ல. ஆகவே சோதனைகள் வரும்போதும் அதில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள தேவன் ஒரு வழியை ஒரு போக்கை நமக்கு உண்டாக்குவாராம். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கப்படியால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால், நாம் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்றபடியால், நாம் அவரிடத்தில் மண்டாடுகிறபடியால், ஆண்டவர் நம்மை அந்த சோதனையில் இருந்து விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சோ யாக்கோபு கிருபத்திலே நாம் வாசித்தது போல தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவரும் அல்ல. கீழே நீங்கள் வாசித்துக் கொண்டு போனால், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுத்துண்டு அறு கொண்டு போகிறான். சோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பொதுவாக நம்முடைய மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறபடியால் நாம் சோதனிக்கப்படுகிறோம். ஹலோ, தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல. நாம் அவனவன் தன் சுய இச்சையினாலே எழுத்துண்டு ஈர்க்கப்பட்டு அதற்கு இடம் கொடுத்து சிக்குண்டு போறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய தாம் சோதனைக்குள்ளே விழுந்திராதபடி அவைகளை மேற்கொள்ள தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இப்படியாய் நான் பார்க்கிற போது வேதத்தில் பல தேவ மனிதர்கள் பலவிதமான கோணங்களிலே பற்பல நபர்களால் சோதிக்கப்பட்டும் அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றி நமக்கு முன்னோடிகளாக திகழ்கிறார்கள். அவை இன்றைக்கு நான் உங்களோடு சோதனைகளும் தேவ மனிதர்களும் என்கின்ற தலத்தில் கத்தோட செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் சொல்லி ஆண்டவர்களை வாஞ்சிக்கிறேன். சோதனைகளும் தேவனுடைய பிள்ளைகளும் அல்லது தேவ மனிதர்களும், இதனை கவனிங்க, தேவத்திலே தேவனுடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த வழியாகத்தான் கடந்து சென்றிருக்கிறார். எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்விலும் சோதனைகளும் பாடுகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் அவர்களுக்கு சொந்தமானது அல்ல. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறார். அவர் வேதத்தில் நாம் பார்க்கிற அனைத்து பரிசுத்தவான்களும் சோதனைகள் வேதனைகள் பாடுகள் உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் கூட சோதிக்கப்பட்டிருக்கிறார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து பிசாசினாலே சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு கட்டத்தில் இயேசு சொல்லும் பொழுது, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே என்று தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார். முதலாம் அதாவது ஆதாமும் சோதிக்கப்பட்டார். ஆதாம் சோதனையிலே விழுந்து போனார். இரண்டாம் ஆதாமாக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ
சோதனையை ஜெயித்து நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் முதலாம் ஆதாமை நாம் பின்பற்ற அழைக்கப்படவில்லை, இரண்டாம் ஆதாமாக இந்த பூமியிலே வந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவே நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகவேதான் கலிலேயா கடலோரத்திலே மீன் பிடித்துக் கொண்டு வரும் இந்த பேதுருவையும் அந்திரேயாவையும் பார்த்து, யாக்கோபை யோவானை பார்த்து, என்னை பின்பற்றுங்கள், கம்மன் ஃபலோமி, என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்தார். அவர்கள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின் சென்றார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். என கருமானவர்களே, சோதனைகள் எல்லோருக்கும் உண்டு. ஆகவே இந்த குறுகிய கொஞ்சம் நமக்கு முன்பாக இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் எப்படி தேவ மனிதர்கள் சோதிக்கப்பட்டார்கள், எப்படி அந்த சோதனையை அவர்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமாக இருந்தால், நமக்கும் இது மிகவும் பொருத்தமானதாகவும் தேவையானதாகவும் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை நான் சொல்ல போகிற செய்தி வரும் நாட்களிலே உங்களுக்கு தீர்க்கமாக அமையலாம், யாருக்கு தெரியும். ஏனென்றால் நமக்கும் சோதனைகள் காத்திருக்கிறது. நமக்கும் சோதனைகள் காத்திருக்கிறது. அவை சோதனையில இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள தேவன் நமக்கு ஒரு போக்கை, ஒரு வழியை உண்டாக்குவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சரி, நேரம் நமக்கு போய்கொண்டிருக்கபடியால் எப்படி தேவ மனிதர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்றும், எப்படி அந்த தேவ மனிதர்கள் சோதனைகளை ஜெயித்தார்கள் என்று சொல்லியும் நாம் சில தேவ மனிதர்களை குறித்து சீதூக்கி பார்த்து, சிந்தித்து பார்த்து, நாமும் ஆண்டவருக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து கத்தோடு வழியிலே நடக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய நாமத்திற்கு பயமுட்டாடு. இப்பொழுது என்ன கூட திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 22 16 இருந்து 18 வரை நாம் வாசி கேட்போம். ஆதியாகமம் 22:16-18 வரை.
புத்திரன் என்றும் உன் லோகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
என் பேரில் ஆணையிட்டேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆணையிடும் போது தன்னிலும் பெரியவர் இன்னொருவர் இல்லாதபடியால் வேறு எந்த ஒரு நபர் மேலும் ஆணையிடாமல் தன் பேரில் ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுத்தார், ஏன் வாக்கு கொடுத்தான்னு சொன்னால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். அந்த பாருங்க 18 வசனத்தை தயவு செய்து, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று ஆண்டவர் இயேசு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சோ இந்த சம்பவத்தை கொஞ்சம் நீங்க கவனிக்கணும், தயவு செய்து பாருங்க. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினார். இதனை கவனிங்க, ஆபிரகாம் ஒரு தேவனுடைய மனுஷன் மட்டுமல்ல, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமானவர்களே, அப்படிப்பட்ட ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு 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 அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். சோ அப்படி அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தபடியால் தான் தேவன் அவனோடு உடன்படிக்கை செய்தார். He made a covenant, உடன்படிக்கை பண்ணினான். சோ எப்படி சொன்னால், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது. சோ பின்ன கவனிங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவருடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்பட்டது. ஆபிரகாம் தேவனுடைய மனிதன், தேவனுடைய சிநேகிதன், ஆனாலும் அவருடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்பட்டதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய கீழ்ப்படிதலும் சோதிக்கப்படுறதுக்கு இடம் உண்டு. நாம் எவ்வளவு தேவனோடு நெருங்கி நடக்கிறோம், ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுறோம். அதனாலே நம்முடைய கீழ்ப்படிதலுக்கு ஒரு சோதனை வராது என்று நாம் நினைக்க கூடாது. ஆபிரகாம் தேவனோடு வாழ்ந்தவன், தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்றவன். ஆனால் ஆபிரகாம் இருக்கிற பெரிய ஒரு பீதி என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைக்கு வார்த்தை அவருடைய சரித்திரம் முழுவதும் வாசித்துக்கும் பார்க்கும் போது வார்த்தைக்கு வார்த்தை அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். பார், ஆபிரகாம் 12 அதிகாரத்திலே நாம் அவருடைய சம்பவத்தின் ஆரம்பத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமே என்று தேவன் அவனை அழைத்து, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போக என்று சொன்ன போது ஆபிரகாம் உடனடியாகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் சொல்லி பார்த்தோம். வேறு எந்த ஒரு வார்த்தையும் அவன் ஆண்டவரத்திலே கேட்டதாக இல்லை. ஏன் ஆண்டவரே, எப்போது, எப்படி எல்லாம் ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் கேட்டதாக இங்கு சொல்லப்படவில்லை. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டு புறப்படு என்று சொன்ன உடனே ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். சோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு வார்த்தை கீழ்ப்படிந்த அவனுக்கு அவருடைய கீழ்ப்படித்த சோதிக்கப்படுதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு கட்டத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஏக புத்திரன் உன் ஏக சுகன் ஈசாக்கை எனக்காக பலியிடு என்று சொன்னபோது அதற்கும் அவன் கீழ்ப்படுகிறான். அந்த அவன் கீழ்ப்படிந்த பிற்பாடுதான் இந்த வார்த்தையை அவனுக்கு ஆண்டவர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கை நீ பலியிட வேண்டும் என்று சொன்னபோது அவன் உடனடியாக ஈசாக்கை கொண்டு போகிறான் மலையிலே பலியிடுறதுக்கு. சொந்த குமாரன் 25 ஆண்டுகள் பொறுத்திருந்து வாக்குத்தத்தின்படி பெற்றெடுத்த ஈசாக்கையும் எனக்காக மோரியா தேசத்திலே பலியிட என்று சொன்னபோது உடனடியாக ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். இனத்தை விடு, தேசத்தை விடு, வீட்டை விடு என்று சொன்னபோது உடனடியாக கீழ்ப்படிந்தான். உன் சொந்த குமாரன் ஈசாக்கை எனக்காக பலியிடு என்று சொன்னபோது உடனடியாக கீழ்ப்படிந்தான். அது மட்டுமல்ல, இஸ்மவேல் அவனையும் ஆகாரையும் உன்னை விட்டு அனுப்பிவிடு என்று சொன்னபோதும் அதற்கும் உடனடியாக அவன் கீழ்ப்படி. இந்த மூன்று சம்பவம் அவருடைய வாழ்க்கையிலும் மிக கடினமான காரியங்கள். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு வார்த்தை அவன் கீழ்ப்படிந்தபடியால் ஆண்டவர் அவனுக்கு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை வைத்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமானவர்களே, நம்முடைய கீழ்ப்படிவும் ஒரு நாளைக்கு சோதிக்கப்படும். தேவ பிள்ளைகளுடைய கீழ்ப்படிவு ஒரு நாளைக்கு சோதிக்கப்படும். நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம், எந்த அளவுக்கு தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்று ஒரு நாளைக்கு நம்முடைய கீழ்ப்படிவு சோதிக்கப்படலாம். யாருக்கு தெரியும்? ஆகவே நான் உங்களுக்கு முன்பாகவே சொல்லுகிறேன், ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து 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 சோதனைகளை அவன் சாதனைகளாக மாற்றி மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறான். நம்மை போன்றவர்களுக்கு ஒரு சவாலாக அவர் திகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆபிரகாம் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானோ அதே போல ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஆபிரகாமை போல ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவளாக இருக்க வேண்டும் என்பது மறக்க முடியாத சத்தியம். ஆகவே நம்முடைய கீழ்ப்படிதும் ஒருவேளை ஒரு நாளைக்கு சோதிக்கப்படலாம். ஆகவே நான் உங்களுக்கு முதலில் சொல்லுகிறேன், சோதனைக்கு உட்படாமல் அந்த சோதனைகளை ஜெயிக்க ஏற்கனவே ஆண்டவரிடத்திலே மன்றாடுவளாக இருங்கள். ஜெபிக்கிறவர்கள் சோதனைகளை ஜெயிக்கிறவளாக இருப்பார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாடு. என்ன கவனிங்க, எந்த அளவுக்கு நமக்கு வேத வார்த்தைகள் தெரிந்திருக்கிறது என்பதிலும் பார்க்க, எந்த அளவுக்கு தெரிந்த வேத வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பதே தேவனுக்கு முன்பாக முக்கியமாக இருக்கும். அல்லது போனால் வேதம் தெரிந்த வெறும் வேதாந்திகளாக இருப்போமே ஒழிய தேவனுக்கு ஏற்ற தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வு நம்மால் வாழ முடியாது. அது எந்த அளவுக்கு எனக்கு வேதம் தெரியும் என்பதிலும் பார்க்க, எனக்கு தெரிந்த வேதத்துக்கு எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்பது தேவனுக்கு முன்பாக மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. நம்மளும் பார்க்க பிசாசுக்கு வேதம் தெரியலாம், தெரியும், அவனுக்கு வேதம் நன்றாக தெரியும். ஆனால் பிசாசு வேத வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டான். மாறாக இவர்களெல்லாம் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை தேவவாக்கு கீழ்ப்படியாமல் செய்கிறதுக்கு பல முயற்சிகளை செய்வான். என கரிமானவர்களே, நாமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அவை ஆபிரகாமுடைய வாழ்விலே இருந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளும் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய கீழ்ப்படிவு ஒரு நாளைக்கு சோதிக்கப்படலாம். ஆகவே ஜாக்கிரதாருங்கள், சோதனைக்குள்ளே விழுந்திராதபடி இப்பொழுதே நாம் விழித்திருந்து ஜெம்மனுவோம். ஆண்டவரே, சோதனைகளை நான் ஜெயிக்க எனக்கு பலம் தாருங்க, எனக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி இப்பொழுதே நாம் ஜெபிப்போமாக இருந்தால் கர்த்தர் நமக்கு பலம் தர அவர் வல்லவராக இருக்கிறார். போகட்டும். அடுத்தபடியாக நாம் இன்னொரு நபரை குறித்து நாம் பார்க்க போறோம். அதே ஆதியாகமம் 39 அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்க இருப்போம். படி.
இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இந்த பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை.
ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்பட்டது. இங்கே யோசேப்புடைய பரிசுத்த வாழ்வு சோதிக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தேவனுக்கு பிரியமானம் மட்டுமல்ல, யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானம். பல ஏற்பாட்டு பல பரிசுத்த வான்களிலே பார்க்கும் போது இந்த யோசேப்பிலே பல குறிப்பிடத்தக்க நற்செயல்கள் நற்கிரியைகள் அவரிடத்திலே காணப்படுறது மிகவும் ஆச்சரியமானது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்பட்டது போல யோசேப்புடைய பரிசுத்த வாழ்வும் சோதிக்கப்பட்டது. இதுக்குள்ள இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல நன்றாக கவனியுங்கள். இந்த சோதனைகளுக்கு பிற்பாடுதான் ஒரு ப்ரமோஷன் இருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஒரு தேவனால ஒரு உயர்வு இருக்கிறது. இது குறித்து நான் யோசிக்கும் போது, இந்த பொதுவாக நாம் ஒருவரும் சோதனையை நாம் விரும்புறது இல்லை. நாம் எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது எக்ஸாம் சொன்னால் சோதனை என்றாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த சோதனை நாட்கள் வராமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூட நாம் எண்ணி இருக்கிறோம். அதாவது நாம் சோதனை இல்லாமல் வகுப்பேற்றப்படலாமோ என்கின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே நாம் அறிந்தோ அறியாமலோ வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் எல்லாருக்கும் தெரிந்தபடி ஒரு வகுப்பில் இருந்து இன்னொரு வகுப்புக்குள்ளே நாம் போவது என்றால் கூட நமக்கு ஒரு எக்ஸாம் ஒரு சோதனை தேவைப்படுகிறது தான். இந்த நாட்டில் கூட ஒரு வேலையில இருந்து அடுத்த ஒரு படி உயர்ந்த ஒரு வேலைக்குள்ளே போகும் போது ஒரு பொசிஷன் ஒரு ஸ்டெப் மேலே போகும் போது அதற்கும் ஒரு சோதனை அவர்கள் வைக்கிறது எல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே அதை போல நாம் பார்க்கும் போது இங்கும் எந்தெந்த தேவ மனிதர்கள்லாம் சோதிக்கப்பட்டார்களோ அந்த சோதனைகளை அவர்கள் ஜெயித்தார்களோ அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இருந்திருக்கிறது, ஒரு தேவனால ஒரு உயர்வு இருக்கிறதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சோதனைகள் இருக்கும், தேவ பிள்ளைகளுக்கு சோதனை வரும். ஆனால் அதிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள அதுக்குள்ளே நாம் விழுந்திராதபடி நாம் பழையப்பாட்டு பரிசுத்தவான்களையும் ஆண்டவர் இயேசுவை நாம் முன்னோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாக்க வேண்டும், செபிக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள்ள நான் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். யோசேப்புடைய பரிசுத்த வாழ்வு சோதிக்கப்பட்டது. ஆகவே நாம் ஒவ்வொருடைய பரிசுத்த வாழ்வுக்கும் ஒரு சோதனை இருக்கத்தான் செய்யும். நான் எனக்குள்ளே நாம் நினைத்துக் கொள்ளலாம், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் பெரிய பரிசுத்தவான் என்று நாம் ஒருவேளை நமக்குள்ளே நாம் நினைத்துக் கொள்ளலாம். நம் நினைவுகள் தேவன் அறிவார். ஆனால் நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு பரிசுத்தத்தில் உறுதியாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம் என்பதை நாமும் அறிந்து கொள்ள நமக்கும் சில சோதனைகள் அவசியமே. என கருமானவர்களே, தேவன் எவரையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்விலே சில சோதனைகளை அனுமதிக்கிறார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார் என்பதை பிற்பாடு நான் வேத வசனத்தின் ஆதாரத்தில் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நன்றாக கவனியுங்கள். அப்ப யோசேப்புடைய பரிசுத்த வாழ்வு சோதிக்கப்பட்டது. அவன் வாலிபனாக இருந்த போது he was very handsome to solli veda vyakhyana krishna solrargal aanal avargalude vaadivu vayudile vayudu pona pitpaadu alla vaadivu vayudilum aandavarku parisuddhamaga irukka vendum endu avan urudiyaga than manadile avan theermaanithirundirukka vendum indiki kaalai mukkeli nadandha aaradhanaiyile theermaanathinpadi தம்மை ஆசீர்வதிக்கும் தேவன் என்கின்ற தலைப்பிலே நான் அங்கே அவர்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டேன். என் கருமானவர்களே, இந்த யோசேப்பும் தன் வாழ்வு பிராயத்திலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்று அவன் தன் இருதயத்திலே ஏற்கனவே அவன் தீர்மானித்திருக்க வேண்டும். அவன் எடுத்த தீர்மானத்துக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அவன் எடுத்த தீர்மானத்தை சோதிக்கும்படியாக அவருடைய வாழ்வில் ஒரு கட்டம் வந்தது. பாரு, இதை போலவே தானியேலும் ராஜாவுடைய போஜனத்தினால் தன்னை தீட்டப்படுத்தக் கூடாது என்று அவன் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான் என்று சொல்லி அங்கே நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 1:8 தானியேலே, என்னை கவனிங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர், எப்படி சாப்பாடுனாலே ஒருவன் தீட்டுப்பட முடியும் என்றால், தானியேல் ராஜாவினாலே தனக்கு நியமிக்கப்பட்ட போஜனத்தையும் பானத்தையும் வேணாமடிதான். ராஜா தனக்கு அனுப்புகிற அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டால் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தவனாகவும் தேவனுக்கு முன்பாக நான் குற்றவாளியாகவும் இருப்பேன் என்பதை அறிந்த உணர்ந்த ஞானவானாகிய தானியேல் தன் இருதயத்திலே ஏற்கனவே தீர்மானம் பண்ணிக்கொண்டான், இந்த சாப்பாட்டினால் என்னை நான் தீட்டுப்படுத்தக் கூடாது. என்னதான் வரட்டும், வருகிறது வரட்டும், அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், அதுவும் அரண்மனையில் இருக்கிறோம், ராஜா அனுப்புகிற போஜனம் சாப்பிடாவிட்டால் என்ன நடக்கும் என்பதெல்லாம் அறிந்திருந்தாலும் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த தானியர் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணபடியால் ராஜா அனுப்பின போஜனத்தை சாப்பிட மறுத்து தங்களுக்கு பருப்பும் மரக்கறி முதலான சாப்பாடுகளை தரும் பொழுது அவன் பிரதானிகளின் தலைவிடத்திலே ரிக்வெஸ்ட் பண்றதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே எப்படியா இவர்கள் சாப்பாடினாலே தங்களை தீட்டுப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். இவர்களுக்கு தான் நாம் பின்னணிகளை கவனிக்க வேண்டும். நன்றா, என்னை கவனிங்கள் தயவு செய்து. எனக்கு அறிமானங்களே, ராஜா தான் சாப்பிடுகிற சாப்பாடிலே ஒரு பகுதியை தான் இந்த வாலிபர்களுக்கு அனுப்புறான். ராஜாவுக்கு அரண்மனையிலே அன்றாடம் ஆயத்தப்படுத்துகிற உணவுகள், போஜனங்கள், சமைக்கப்பட்ட பிற்பாடு, அடுத்தபடியாக அவைகள் பாகாலுக்கு, பிசாசுக்கு அவைகளை படைப்பார். படைத்த பிற்பாடுதான் அந்த ஆகாரம் ராஜாவிடத்துக்கு வரும். பிற்பாடு ராஜா அதில் ஒரு பகுதியை தன்னோடு இருக்கிறவர்களுக்காக அனுப்புவார். இதை ஏற்கனவே அறிந்திருந்த தானியேல், பேய்களுக்கு படைக்கப்பட்ட ஆகாரத்தை நான் புசித்து தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாகதிலும் பார்க்க, தேவனுக்கு முன்பாக பரிசுத்த குளிச்சலாக இருக்குதலும் பார்க்க நான் சாகிறதின் நலம் என்று எண்ணினானோ என்னவோ தன் இருதயத்திலே உறுதியாக அவன் தீர்மானம் பண்ணினான். அடிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கான் பாரு. அப்படி இருந்தாலும், அந்நிய தேசத்திலே அடிமையாக இருந்தாலும், பாகால்களுக்கு பிசாசுக்கு படைக்கப்படுகிற ராஜாவின் போஜனத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்தக் கூடாது, என் பரிசுத்த வாழ்வை நான் கெடுத்துக் கொள்ளக் கூடாது, தேவன் பிரியப்படுகிற பரிசுத்தத்தை நான் விட்டுவிடக் கூடாது என்பதை அறிந்து உணர்ந்து புரிந்து தன் இருதயத்திலே தீர்க்கமாக தீர்மானம் எடுத்தான், சாப்பிட மாட்டேன். அதை போலதான் யோசேப்பும் அடிமையாக கொண்டு வரப்படுகிறான். அந்நிய தேசத்தில் தனக்கு பிரியமான தகப்பனை இழந்து பிரிந்து அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டு வரப்படுறான். அவன் ஒரு வாலிபன். சோ சில வியாக்கியானர்கள் சொல்லுகிறார்கள், இந்த டெம்டேஷனை அவர் மீட் பண்ணும் போது கிட்டத்தட்ட அவனுக்கு 17 இயர்ஸ், 17 வயது கிட்ட இருக்கும். பதினேழு பதினெட்டு வயசுகிட்ட இருக்கும் சொல்ற டீனேஜ். ஆனா தன் உள்ளத்துல உறுதியாக அவன் தீர்மானம் எடுத்திருக்க, தன் சகோதரர்கள் எல்லாம் துன்மார்க்கமாக வாழ்கிறார், ஆனால் இவன் ஒருத்தன் மாத்திரம் ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தன் மனதில் தீர்மானம் பண்றப்பார். உலகம் எல்லாம் பாவத்திலும் மிதந்த போது நோவா தன் தேவனுக்காக நிமிர்ந்து நின்றான். ஒரு மனிதனாக தன் சகோதரர்களாம் பாவத்தில் புரளும் போது அவைகளை விட்டு வேறு பிரிந்து தன் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ யோசேப்பு தீர்மானம் எடுத்தான். ஆனால் அவருடைய பரிசுத்த வாழ்வுக்கு ஒரு சோதனை வருது. பார், நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொன்ன கவனிங்க, இந்த சோதனையிலே யோசேப்பு விழுந்திருப்பாராய் இருந்தால் அதற்கு பின்பாடு இவர் எகிப்தின் அரண்மனைக்கு ராஜாவுக்கு அடுத்தவனாக உயர்த்தப்பட்டிருக்க முடியாது. உயர்ந்த பதவி காத்திருக்குது உன்னதமான தேவனால். ஏற்கனவே இவனுக்கு சில சொற்பனங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதிக நிறைவேற வேண்டும். தேவனால சொற்பனங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவைகள் நிறைவேற இவன் தேவனுக்கென்று பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டுமே. தேவனால வாக்கு தத்தம் பண்ணப்பட்டாலும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற இவன் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய பரிசுத்த வாழ்வை அவன் காத்துக்கொள்ள வேண்டுமே. இவனை கவனிங்க, நம்முடைய வாழ்விலும் தேவன் சில தீக்கங்களை சொல்லியிருக்கலாம், தீக்க தரிசனங்களை வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கலாம். வாக்குத்தத்தை பண்ணவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை தந்தால் அதை நிறைவேற்றி தான் தீர்வார். காலம் போனாலும் தாமதமாகலாம், ஆனால் அது தவறாது. ஆனால் தேவன் தருகிற தீக்கங்களும் தேவன் சொல்கிற வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்விலே நிறைவேறத்தக்கதாக நம்முடைய வாழ்வு தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாக இருக்கணும். தட் இஸ் தி பாயிண்ட். தேவன் நமக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார், தீர்க்க உரைத்திருக்கிறார், நன்மையான காரியங்களை நமக்கு செய்வேன் என்று. உன் வாழ்விலோ, குடும்பத்திலோ, உன் ஊழியத்திலோ, சபையிலோ தேவன் ஏற்கனவே சில காரியங்களை நமக்கு முன்னறிவித்திருக்கிறார், தீர்க்கமாக உரைத்திருக்கலாம், வாக்குத்தம் பண்ணியிருக்கலாம். உண்மை, வாக்குத்தம் பண்ணவர் மாற மாட்டார். ஆனால் அவைகள் நம் சொந்த வாழ்விலோ, நம் குடும்பத்திலோ, சபையிலோ, நம்முடைய ஊழியத்திலோ நிறைவேற நம்முடைய வாழ்வு தேவனுக்கு முன்பாக குற்றமிட்டதாக இருக்கணும். பாருங்க, யோசிப்புக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் ஏற்கனவே நியமித்து வைத்திருந்தார். ஆனா அந்த உன்னதமான ஸ்தானத்துக்கு யோசிப்பு ஏற வேண்டுமாக இருந்தால் பல சோதனைகளை அவன் கடந்து வரத்தான் வேண்டியிருந்தது. பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாக இருந்தால் பல பெரிய சோதனைகள், போராட்டங்களை தாண்ட ஓடி வரலாம். வேற ஒன்னும் காட் நோஸ் எவ்ரி திங். ஆகவே சோதனைகள் சகிக்கிறோம், பார்க்க வெளிப்படுத்துது பார். அதை யோசிப்புக்கு ஆண்டவர் ஒரு உன்னதமான ஸ்தானத்தை வைத்திருந்தது உண்மை. அந்த ஸ்தானத்தை அவன் அடைவதற்கு அவன் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருந்தது. ஆகவே ஆண்டவர் அறிந்திருந்த அவன் தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்யாதபடி தன்னை பரிசுத்தமாக்க. ஆகவேதான் என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யறது எப்படி? ஒருவரும் காணவில்லை, மனிதர்கள் வேற்று மனிதர்கள் ஒருவரும் இல்லை, வீட்டிலே வேறு ஒருவரும் இல்லை. சூழ்நிலை சாதகமாக இருக்குது பாவத்துக்கு, பாவம் செய்யறதுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குது. ஒருவரும் வீட்டிலே இல்லை, ஒரு கண்களும் காணவில்லை. பாவத்துக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கிறது. ஆனால் பாவத்துக்கு சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் இந்த தேவ மனிதன் பாவத்துக்கு வளைந்து கொடுக்காமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்று அந்த சோதனையை ஜெயித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி மரித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கான். பார், பாவத்தில் விழுந்துட்டு அது சோதனையில் விழுந்துட்டு என்ன செய்யறது, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, இது சூழ்நிலை சரி, அதான் தான் நான் விழுந்துட்டேன். பலர் நாம் அப்படிதான், பாவத்துக்கு விழுந்த பிற்பாடு, சோதனைக்கு விழுந்த பிற்பாடு, நம்முடைய தவறு நாம இலக்குகளை அக்செப்ட் பண்றோம். பாருங்க, நம்முடைய பாவத்தை நாம ஒத்துக்கொள்றத, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடணும், தேவனத்தில் இறக்கம் வருவான். வேற்று மனிதர்கள் வீட்டிலே இல்லை, வேறு கண்கள் நம்மை கவனிக்கவில்லை, எல்லாம் சாதகமாக இருக்கிறது பாவத்துக்கு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தைன்னு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படின்னு அர்த்தம் என்ன? மனித கண்கள் நம்மை பார்க்காவிட்டாலும் என்னை பார்க்கிற தேவனுடைய கண்கள் இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உமக்கு மறைவாக நான் எந்த பாவத்தை செய்ய முடியும்? வேண்டாம், என் தேவனுக்கு விரோதமான பாவம் வேண்டாம். ஆகவே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று இடத்தை விட்டு போடுகிறோம். தம்பி தங்கச்சி, அக்காமாறு அண்ணமாறு, மனித கண்களுக்கு நம்முடைய காரியங்கள் மறைவாக இருக்கலாம். மனித கண்களுக்கு மறைத்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். ஆனால் நம்ம எப்பொழுதும் கவனித்து பார்த்துக் கொண்டிருக்க தேவனுடைய கண்களுக்கு நாம் ஒருவரும் தப்ப விரும்ப முடியாது. God is on the throne. நீதியுள்ள நியாயாதிபதியாய் is still on the throne. அனைத்தையும் நியாயம் விசாரிக்க போகிற சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கும் சிங்காசனத்திலே ஆளுகை செய்கிறார், அரசாட்சி செய்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை, கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Come to the point. Come to the right place. நீதிமொழிகள் 15:3 இப்படியா சொல்றது? கர்த்தருடைய கண்கள் நல்லவர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமாகவே இருக்கு. அதாவது நோக்கி பார்த்துட்டு அந்த கண்கள் உறங்காதவா? ஹலோ, உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 121 சங்கீதம் நாம் படிக்கிறோம், நம்மை இரவும் பகலும் பார்த்துக் கொண்டிருக்க தேவனுடைய கண்கள் மூடாதப்பா, அது மூடாது, இன்னொரு அதை மூடவும் முடியாது. உறங்காத கண்கள் தேவனுடைய கண்கள், பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் உண்மையும் என்னையும் நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை நீயும் நானும் உணர்ந்தோமோ என்னவோ, யோசேப்பு இதை நன்றாக தெரிந்திருந்தார், நன்றாக உணர்ந்திருந்தார். ஆகவேதான் தேவனுடைய கண்களுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யறது எப்படி? அதான் சொல்லப்படுது. அப்படி நான் வாசித்தோமே யாக்கோபுரத்தில், அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அதில் சிக்குண்டு அவர் ஒரு வாலிபர், ஹி வாஸ் வெரி ஹேண்ட்சம். ஆனா தேவன் என்னை பார்க்கிறார், அவரை கூறுவதுமாக நான் பாவம் வேணா போட. ஆனால் உலகம், சட்டம், ராஜரீகம், அப்படிப்பட்ட உத்தமமான வாலிபரை கொண்டு போய் சிறையிலே போட்டார். பாவம் செய்யாத ஒருதன் தண்டிக்கப்படுகிறான், அநீதி இல்லாதவன் தண்டிக்கப்படுகிறான், நீதிமான் தண்டிக்கப்படுகிறான். இளவரையிலே கீழ்கிடங்களே சிறையிலே கொண்டு அவனை அடைக்கிறார். ஒருவேளை நாம் என்ற அஷோ ஆண்டவரே ஆண்டவரே ஏனனை கைவிட்டு ஏனனை கைவிட்டு நான் உமக்காக வாழ்ந்தேனே, பரிசுத்தமாக இருந்தேனே, பாவம் செய்யாமல் இருந்தேனே, இப்படியாக நான் இருந்தேன், ஏனனை கைவிட்டீர் அப்படின்னு ஒருவேளை நாம் ஓலமிட்டிருப்போம், ரீங்காரமிட்டிருப்போம். ஆனா தன் தேவனை அறிந்த தேவ மனிதன் அவ்வாலிபனாக இருந்தால் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். அவருடைய பரிசுத்த வாழ்வு சோதிக்கப்பட்டது, ஆனாலும் அந்த சோதனையை அவன் ஜெயித்து மறித்தும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பரிசுத்த வாழ்வுக்கும் சோதனைகள் வரலாம், பல வடிவங்களிலும் வரலாம், பல விதங்களிலும் வரலாம், பல உருவங்களிலும் வரலாம். ஜாக்கிரதை, கவனமாக. இத்தனை ஆண்டுகள் நீ காத்து வருகிற பரிசுத்தத்தை இனிமேலும் விளங்குடாதபடி ஜாக்கிரதையாக. ஒரு சிலர் அவர்களும் பாவம் செய்கிறார்களே, ஆண்டவர்கள் என்ன தண்டித்தா விட்டா, நானும் கொஞ்சம் செய்தால் என்ன அப்படி என்று நீ நினைக்கலாம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு, பாவத்தின் தன்மையை விட பாவம் செய்வதுடைய மனோநிலை தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. புரிந்து கொள்ளுங்கள், இது சத்தியம். பாவத்தின் தன்மையை விட என்ன நிலைமையில இருந்து என்ன மனோநிலைமையோடு இருந்து அந்த பாவத்தை நாம் செய்கிறோம் என்பது தேவன் அதை கவனித்து பார்க்கும். ஆகவே நான் ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. ஆக உங்களுக்கு அன்பா சொல்றேன், நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்கு சோதனை வரலாம், யாருக்கு தெரியும். இப்பொழுதே ஜெபித்துக்கொள், இப்பொழுதே ஜெபித்துக்கொள், இப்பொழுதே ஜெபித்து 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 உன்னை காத்துக்கொள், உன் குடும்பத்தை காத்துக்கொள், சபையிலுக்கு மற்றவர்களை காத்துக்கொள். அடுத்த டபரை இன்னொரு முறை தான் பார்ப்போமே. யோபுவின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ள 2:9 யோபுவின் புஸ்தகம் 2:9 சீக்கிரம் படிங்க.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள்.
திரும்ப படிங்க.
அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து,
மனைவி அவனை பார்த்து,
நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ,
இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ,
தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார்.
ஆண்டவர் தூசித்து செத்துப்போம். ஹலோ, யாரு சொன்னது? அவருடைய மனைவி. தடை கவனிங்க, தேவசி, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து செத்துப்போம். யார் யாகத்திலிருந்து வருது இந்த வார்த்தை? மனைவிடத்திலிருந்து வருது. இப்ப என்ன கவனிங்க, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் சோதிக்கப்பட்டது, யோசேப்புடைய பரிசுத்த வாழ்வு சோதிக்கப்பட்டது, இங்கே யோபுவின் உத்தமம், அவருடைய உத்தமமான வாழ்வு சோதிக்கப்படுது. பாருங்க கவனி, இவ்வளவு காலமும் அவன் காத்து வந்த உத்தமமான வாழ்வு, அதாவது தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற வாழ்வு, இத்தனை ஆண்டுகள் அவன் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக வாழ்ந்து வருகிறான். அவன் வாழ்ந்து வருகிற இந்த குற்றமற்ற வாழ்வுக்கு உத்தமமான வாழ்வு அவன் சோதனையிலே அவன் ஜெயித்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவனை தூசித்து செத்து போன்னு சொல்லி அன்பு மனைவி வந்து புருஷத்தில் இனி ஏனையா இருக்கிற செத்துப்போ, இவ்வளவு காலம் நீ எனக்கு புருஷனாக இருந்தது உண்மைதான், இப்ப உன்னை என்னால பார்க்க முடியாம இருக்கு, பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க, இருந்த ஆடு மாடு பொருள் எல்லாம் போயிட்டுது, அது மட்டுமில்ல உன் சரீரம் முழுவதும் பரு நிறைந்து போய் கிடைக்குது, உனக்கு கிட்ட வர இயலாம இருக்குது, மணக்குது, உன்னை நெருங்கவே முடியல, உனக்கு கிட்ட வரவும் முடியல, உன்னை பார்க்கவும் சகிக்கல. ஆகவே ஒன்னு செய், நீ செத்து போ, ஆனா சாகிறதுக்கு முதல் நீ இவ்வளவு நாள் உத்தமமாக ஆராதித்த ஆண்டவரை தூசித்து செத்து போ அப்படின்னு பாரு. தேவனை தூசித்து ஜீவனை. அப்ப இந்த வார்த்தைகள், இந்த சோதனையான வார்த்தைகள் யாரிடத்திலிருந்து வருது பாருங்க, மனுவீடத்திலிருந்து வருது. இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, சோதனைகள் பல விதங்களில் வரும், பல கோணங்களில் வரும். என்ன சொல்லட்டுமா, இப்ப என்ன கவனிங்க, சோதனைகள் பற்பல நேரங்களில மனிதர்கள் மூலமாகத்தான் வரும். நன்றாக விளங்கிக்கொள், நன்றாக விளங்கிக்கொள். சோதனைகள் பல ரூபங்களிலும் வரும், பல வடிவங்களிலும் வரும், பல கோணங்களிலும் வரும், பல விதங்களிலும் வரும். ஆனால் அதிகமான சோதனைகள் மனிதர்கள் மூலமாகத்தான் வரும். ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எப்படி தேவன் தன்னுடைய காரியங்களை மனிதர்களை பாவித்து செய்கிறாரோ, எப்படி தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை மனிதர்களை பாவித்து கட்டுகிறாரோ, அதே போல பிசாசும் தன்னுடைய கிரியைகளையும் தன்னுடைய காரியங்களையும் ஜனங்கள் மூலமாகத்தான் அவர் செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதனை கவனிங்க, ஏதெனில ஆதாமும் ஏவாளையும் பிசாசு சோதித்தார். எப்படி சோதித்தான், பாம்பின் வடிவில் வந்து என்ன செய்தான், சோதித்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன் நம்புறேன். பாம்பு சர்ப்பம், பிசாசு சர்ப்பத்தை பாவித்திருக்கான். சோதனைக்குள்ளே உட்படுத்துறதுக்கு யாரு, ஆதாம் போலே சோதனைக்கு உட்படுத்துறதுக்கு சர்ப்பத்தை பாம்பை பிசாசு பாவித்திருக்கான். ஆகவேதான் ஆண்டவர் பிசாசுக்கு தீர்ப்பிடும் போது, இனி நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து மண்ணை புசிப்பான்னு சொல்லி ஆண்டவர் சாபம் போடுகிறார். ஆகவே நமக்கு ஒன்று வடிவாக தெரியும், இந்த சம்பவத்துக்கு முதல் பாம்புக்கு, ஹலோ சர்ப்பத்துக்கு ஒன்னு கால் இருந்திருக்கணும், அது ரத்தம் இருந்திருக்கணும். ஆனா இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு, இனிமேல் நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து மண்ணை புசிப்பாள். இது குறித்து இந்த கையில் ஒரு பேப்பர் கட்டி கிடைச்சது. அதாவது எருசலேமில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர்கள், எருசலேமில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு ரிசர்ச்சிங் ஒன்று செஞ்சிருக்காங்க, ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க பாம்புகளை குறித்து. அந்த பாம்புகளை குறித்து ஆராய்ந்து எப்பயோ வம்சபுரத்தை எப்பயோ எவ்வளவோ காலத்துக்கு முன்பாக இருந்த ஒரு பாம்பை, பாம்பின் வடிவத்தை ஆராய்ந்து இதிலே அந்த அந்த பேராசிரியர்கள் ஒரு பெரிய ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார்கள். அந்த அறிக்கைக்கு தலைப்பு என்ன தெரியுமா, அதை பார்த்துதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர்கள் விட்ட அறிக்கைக்கு தலைப்பு கொடுத்த டைட்டில் என்னவென்றால், காணாமல் போய்விட்ட காலுள்ள பாம்புகள். எப்படி இருக்கு, விஞ்ஞானம் தேவனுடைய வார்த்தையை நிரூபிக்குது பாருங்க, விஞ்ஞானம் தேவனுடைய வசனத்தை நிரூபிக்குது பாருங்க. நீ வயிற்றினாலே நகர்ந்து மண்ணை தின்பார் என்று சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார். சர்ப்பம் வஞ்சனை உள்ளது, ஆவது பிசாசு அதை பாவிச்சார். ஆதாமின் வேலை ஏவாளை சோதனைக்கு உட்பட்டு ஆரம்பத்தில் இந்த பிகினிங் சர்ப்பத்தை ஆண்டவர் படைக்கும் போது அதற்கு கால் இருந்திருக்கணும் அல்லது ரெக்கு இருந்திருக்கணும். ஆனால் இந்த சம்பவத்தின் போது ஆதாமையும் ஏவாளையும் சோதித்த பிற்பாடு ஆண்டவர் அவர்கள் சர்ப்பத்தின் மேலே தன் நீதியை செலுத்தும் போது அவனுக்கு அப்படியான ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. என்ன கருமானவர்களே, சர்ப்பம் பிசாசு சர்ப்பத்தின் வடிவிலே வந்து ஆதாமையும் ஏவாளையும் சோதித்தது. அந்த சோதனையிலே ஆதாமும் ஏவாளும் விழுந்து போய்விட்டார்கள், தோற்று போய்விட்டார்கள். அதாவது பாவம் செய்தார், சோதனையிலே தோற்று கொண்டபடியால் பாவம் செய்தார்கள். அந்த பாவத்தின் தண்டனை தான், அந்த பாவத்தின் சம்பளம் தான் இன்றைக்கும் மரணம் இந்த பூமியிலே வந்ததுன்னு சொல்லி நாம் அந்த வேஜ் ஆஃப் சின் இஸ் டெத் சொல்வது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டது. ஏடா ஆண்டவர் மனிதன், மனிதனை ஆரம்பத்தில் படைக்கும் போது சாகரத்துக்கு படைக்கல, மனிதன் சாக வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணி மனிதனை படைக்கல. மனிதன் சாவை தேடிக்கொண்டார். பாவத்தில் பிறந்து, பாவத்தில் வளர்ந்து, பாவத்தில் வாழ்ந்து, பாவத்தில் மறித்து பாவாளம் போகிறார். அது அப்படிப்பட்ட மனிதனை மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்துக்கு சேர்ப்பதற்காக, மீண்டும் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவதற்காகத்தான் தன்னுடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார், உன்னுடைய என்னுடைய பாவங்களை சுமந்தார், உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், அவருடைய பரிசுத்த ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது, உனக்காக எனக்காக, உனக்கு பதிலாக எனக்கு பதிலாக, அவமானத்தை சின்னமாக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இறைமகன் தேவனுடைய குமாரன் தன் ஜீவனையே கொடுத்தார் உன்னையும் என்னையும் மீட்பதற்காக, மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து தன் உயிரையும் தன் ஜீவனையும் கொடுத்தார், தன் இரத்தத்தை சிந்தினார் உன்னையும் என்னையும் மீட்டு தேவனுடைய ராஜ்யத்தை. ஆகவேதான் பைபிள் சொல்றது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ரத்தத்துக்கு கிரயமாக கொல்லப்படுவீர்கள், அவை இனி நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அப்படின்னு. ரத்தத்துக்கு கிரயமாக கொல்லப்படி, அதாவது ஆண்டவர் தனது சொந்த ரத்தத்தை விலையாக கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டிருக்கிறார். மீட்பு, ரிடெம்ஷன் சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. மீட்கப்பட்டிருக்கிறோம் பிசாசின் பிடியில இருந்து, அந்தகாரத்தின் பிடியில இருந்து, இருளின் அதிகாரத்தில் இருந்து, பாவலத்துக்கு நேராக இருந்த நம்மை, நித்திய நரகத்துக்கு நேராக இருந்த நம்மை ஆண்டவர் இயேசு தன் ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டிருக்கிறார், உன்னையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். இதற்காகவே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், ஒய்த்தார். பிசாசு பல கோணங்களிலே வந்து நம்மளை சோதிப்பான். என்ன கவனிங்க, ஆதாமையும் ஏவாளையும் நல்லா கவனிங்க, சர்ப்பத்தின் வடிவில் வந்து சோதித்தார். பிற்பாடு யோசேப்பை ஒரு பெண்ணின் மூலமாக சோதித்தார். நல்லா கவனிங்க, ஆனா யோபுவை மனித மூலமாக சோதிக்கிறான். I was surprised really that I was reading this portion. இந்த நெருக்கடியான கட்டத்திலே, இந்த நெருக்கடியான நிலையிலே, இந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷனிலே மிஸ்டர் யோபுவுக்கு உறுதுணையாக நின்று அவனை ஆற்றவும் தேற்றவும் வேண்டியதான மிக முக்கியமான நபராகி அவனுடைய மனைவியே அவனை பார்த்து, ஏயா இருக்கிற, இதுக்கு பிறகு ஏன் இருக்கிற, செத்துபோ செத்துபோ, அன்பு தணிந்து போகிற காலம் இல்லையா, நண்பர்களாக இருந்தவர்கள் பகைவர்களாக மாறுறார், நன்றாக இருந்தவர்கள் திடீரென டேர்ன் பண்ணுகிறார், நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர்கள் நிறம் மாறுகிறார். Who can believe us? நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டியவள், உபத்திரவத்தில் உறுதுணையாக இருக்க வேண்டியவள் கடவுளை பார்த்து சொல்ல வார்த்தை என்ன, ஏயா இருக்கிற, உன்னை கிட்ட வரையலாம் இருக்கு, மணக்குது, செத்து. ஆனா அதுக்கு முதல் நீ இதுவரை ஆராதித்து உத்தமமாக வாழ்ந்து அந்த தேவன் அவரை தூசித்து தான் சாகும். சோதனை யார் மூலமாக, மறைவு மூலமாக. இப்படி சொல்லும் போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சிலுவ பாடுகளை குறித்து தன்னுடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது மிஸ்டர் பீட்டர் என்ன சொன்னார் தெரியுமா, அவரை தனிய கூட்டிகள் போய் பைபிள் சொல்லுது அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். என்ன தோணும், கடிந்து கொள்ள தொடங்கினா, இயேசுவே என்ன சொல்றீங்க, இந்த சிலுவ பாடுகள், இந்த மரணங்கள், இந்த பாடுகள் உமக்கு வரக்கூடாது, நீ சிலுவன மறிக்க கூடாது, நீ பாடுபட கூடாது என்று சொல்லி இயேசுவை பேதுரு கடிந்து கொள்ள தொடங்கினான். இங்கதான் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, அப்பாலேவோ சாத்தான். அந்த சோதனையை ஒரு கணம் விளங்கிக் கொண்ட ஆண்டவர், எங்க இருந்து இந்த வார்த்தை வருகிறது, எங்க இருந்து இந்த வார்த்தைகள் வருது என்பதை அறிந்து கொண்ட ஆண்டவர் இயேசு உடனடியாக அதை தொடர்ந்து விடவில்லை. உடனடியாக அதை எதிர்க்கிறார், உடனே அதை நிராகரிக்கிறார். உடனே அப்பாலே போ சாத்தானே. யாரை பார்த்து இந்த வார்த்தை சொன்னாரு? பேதுருவை பார்த்து, பிரதான சீஷன், பிரதான அப்போஸ்தலன், அவனை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன? அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்ற. சோதனைகள் பல விதத்தில் வருது பாருங்க. அநேக சோதனைகள் நமக்கு சப்பத்தின் வடிவில் வராவிட்டாலும் மனிதர்கள் வடிவிலே அநேக சோதனைகள் நமக்கு வரும். இன்னொரு கட்டத்தில் இயேசு இடத்திலே போய் கேட்கிறார்கள், கற்பனையில பிரதான கற்பனை, கற்பனைகள்லாம் பிரதான கற்பனை எது என்று சொல்லி. ஆனா அவங்களுக்கு தெரியும் எது பிரதான கற்பனை சொல்லி, பரிசுக்கு நல்லா தெரியும். ஆனா அங்க வேலை சொல்றது அவரை சோதிக்கும்படி இந்த வார்த்தை இடத்துல கேட்டாங்க. இன்னொரு கட்டத்தில் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணை கையும் மையுமாக பிடித்து கொண்டு வரார்கள். ஆண்டவரை சோதிக்கும்படி நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு கல்லறிந்து சாகணும், இது குறித்து நீர் என்ன சொல்றீர் என்று சொல்லி அவரை வார்த்தைகளால சோதித்தார்கள். பரிசேரன் சொன்னார், அவரே சொன்னார், எனக்கு நேரிட்ட சோதனைகள் எல்லாம் என்னோட கூட இருந்தவர்கள் நீங்களே என்று சொல்லி சொன்னார். எனக்கு அறிமானவர்களே, சோதனைகள் பல விதங்களில் வருது பாருங்க, பல வடிவங்கள். ஆகவே நான் உங்களை சொல்லுகிறேன், எந்த விதத்தில் சோதனைகள் வந்தாலும், என்ன வடிவத்தில் சோதனைகள் வந்தாலும், என்ன கோணத்தில் சோதனைகள் வந்தாலும், சோதனைகளை நீ ஜாக்கிரதையாக இருந்து அவைகளை இனங்கண்டு அவைகளை நீ எடுத்து நீக்கணும், அவைகளை நீ தப்பித்துக் கொள்ளணும். அந்த சூழ்நிலையை ஆண்டவர் நோக்கி நீ மண்டாடணும். ஆண்டவரே, இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றும், இந்த சோதனையிலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த சோதனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள எனக்கு ஒரு வழியை உண்டாக்கும் என்று உண்மையாக ஆண்டவருடைய உதவியை நோக்கி நாம் வேண்டுவோமாக இருந்தால், ஊக்கமாக ஆண்டவர் நோக்கி நாம் மண்டாடுவோமாக இருந்தால், தேவன் நமக்கு அந்த சோதனைகள் இருந்து ஒரு விடுதலை தருவார், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை தருவார் என்பது சத்தியம். ஆகவே என கருமான தேவனுடைய ஜனமே, நமக்கு சோதனை உண்டு, சோதனை உண்டு. ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள தேவன் நமக்கு ஒரு வழியை, ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஆகவே நம்முடைய உத்தமமான வாழ்வு, தேவனுக்கு என்று நாம் உத்தமமாக வாழும் போது நம்முடைய உத்தமமான வாழ்வை சோதிக்க சத்துரு வருவார். நான் சொன்னேன் அப்பொழுது, தேவன் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்லத்தார், ஆனால் சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார் என்பதை யோபுடைய வாழ்க்கையிடத்தில் நாம் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. யோபு குற்றமற்றவன், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற அவனைப் போல புகழ் ஒருவரும் இல்லை என்று தேவனே அவனை குறித்து சாட்சி சொன்னார். அவன் உத்தமமான வாழ்வு அவன் வாழ்ந்தாலும் அவருக்கும் சோதனையை தேவன் அனுமதிக்கிறதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய உத்தமமான வாழ்வு, தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற வாழ்கிற வாழ்கூடிய குற்றமற்ற வாழ்வும் சோதிக்கப்படலாம். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, ஜாக்கிரதர், எச்சரிப்பார். எங்கேயோ பிசாசு நமக்கு கண்ணிகளை வச்சிருப்பார், நம்ம விழுத்துறது, நம்ம சரிக்கிறது வச்சிருப்பாங்க. கவனமா கவனமா கவனமா. ஆகவேதான் யோபு 27:5 சொல்றார் படி, 27:5 யோபு 27:5
பேதுருவின் நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன்.
பாத்தீங்களா அவன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மனுவிடத்திலிருந்து இப்படிப்பட்ட சோதனையான வார்த்தைகள் வந்தாலும் அவன் சொன்ன வார்த்தை என்னங்க? என் ஆவி பிரியும் மட்டும், until I die, நான் சாகும் வரைக்கும், நான் மரிக்கும் வரைக்கும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகே. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி ஐயா. இந்த வேதத்திலே பழைய புத்தகம் அதான் சொல்றார்கள். அவன் வாழ்ந்த காலத்துல ஒரு சபை அவனுக்கு இருக்கல, அவனுடைய கையில ஒரு முழு வேதம் இருக்கல, நம்ம போல பரிசுத்தாமிட ஆவியானவரை பெற்று அவன் வாழல. எனக்கு அருமானவர்களே, ஆனாலும் ஆண்டவருக்கு என்று உத்தமமாக வாழ்ந்திருக்கானே, அவருடைய வாழ்க்கை நமக்கு சவாலா இருக்குல்ல. மறித்தும் என்றைக்கும் பேசிக்கொண்டிருக்க. இன்னொரு நபரை நாம் சீக்கிரம் பார்ப்போம். தானியேல் 6:10 பாருங்க. தானியேல் புத்தகம் 6:10 படி சீக்கிரம்.
அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம்
செலுத்தினான். சோ தானியல் என்றால் பத்திரத்துல சீல் பண்ணியாச்சு, கையெழுத்து, ராஜாவால கையெழுத்து வைக்கப்பட்டாச்சு. என்ன 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேறு ஒருவரும் கூப்பிடக்கூடாது, தொழுதொழக்கூடாது, மண்டாடக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று இந்த சட்டத்துக்கு ராஜாவினால கையெழுத்து போடப்பட்டது தானியலுக்கு தெரியும். இதெல்லாம் கவனிங்க, பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்தும் அறிந்தும் என்ன செய்யறான் அந்த கவனிங்க, பலகணிகளை திறந்து வச்சுட்டு ஜன்னலெல்லாம் திறந்து வச்சுட்டு எல்லாரும் பாருங்கடா, தினம் ஜெபிக்கிறது போல மூன்று வேளை பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்ட போதும் அவன் தினம் செய்து வந்தது போல மூன்று வேளைகள் ஜெபிக்கிறதுக்கு தன் தேவனுக்கு முன்பாக அவன் முழங்கால் போடுறான். இதை மறைவாக அவன் செஞ்சிருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒருவேளை அவன் செஞ்சிருக்கலாம், ஆனால் பலகணி எல்லாம் திறந்து வைத்து விட்டு எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் பரலோகத்தின் தேவனுக்கு நேராக தன் முழங்கால்களை முடக்கி அவன் தன் தேவனை நோக்கி அவன் மன்றாடுகிறான், ஜெபிக்கிறான், விண்ணப்பான். இத்தனைக்கும் கரியூர் ராஜாவுக்கு மிக பிரதானமானவன் இவன் தான். அப்ப இவனே ராஜாவின் கட்டளை மீறுதான். இப்ப ராஜாவின் கட்டளை என்ன? 30 நாள் வரைக்கும் வேறொரு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆனால் ராஜாவின் கட்டளையை மீறி உயிருக்கும் உயிரையும் கையில வைத்து தேவனுக்கு முன்பாக தன் முழங்காலை முடக்கி அவன் ஜெபம் பண்றான் பார். இப்ப என்ன கவனிங்க, நான் முதல்ல என்ன சொல்லிக்கொண்டு வந்தேன், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிவு சோதிக்கப்பட்டது, யோசேப்புடைய பரிசுத்த வாழ்வு சோதிக்கப்பட்டது, யோபுடைய உத்தமமான வாழ்வு சோதிக்கப்பட்டது, இப்பொழுது தானியேலின் ஜெப வாழ்வுக்கும் ஒரு சோதனை வருது பார். இந்த காரியத்தை விட்டு வேறொரு காரியத்தில் தானியில நாம குற்றம் சாட்டுறதுக்கு ஒன்றும் கிடைக்கல, தேடி தேடி பாக்குறாங்க, எப்படியாவது தானியதான் போறாங்க. இப்பையும் பொறுப்புல இருக்கிறவர்கள், பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு அதிகமான பொறாமைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹலோ, நான் சொல்றதை கவனி, அது ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி, பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு எதிராக பல பொறாமைகள் எழும்புறதுக்கு வாய்ப்பு. ஆனால் அப்படி எழும்பின பொறாமைகளுக்கெல்லாம் என்ன நடந்தது சொல்லி வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. தேவன் மாறாதவராகவே இருக்கிறார், பிசாசு நம்மை பயன்படுத்த ஏன் நாம் இடம் கொடுக்கணும், ஆண்டோட நாமத்து பயமுண்டார். ஆகவே தானியன் மேலே பொறாமை கொண்டவர்கள் எப்படியாவது ராஜாவுக்கு முன்பாக இவனை குற்றப்படுத்தி கொலை செய்யணும் என்றதுக்காக தானியோட தேவனை கடுத்த காரியத்தை தவிர வேறு ஒன்றிலும் அவனை குற்றப்படுத்த முடியாமல் அவருடைய ஜெப ஜீவியத்திலே கை வைக்க, இதெல்லாம் பிசாசின் தந்திரம், இதெல்லாம் பிசாசின் சோதனை. அது என்ன வடிவத்தில் வந்தாலும் நாம் இனம் கண்டுகொள்ள தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக, தேவன் நமக்கு பலம் தருவாராக, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்று நாமத்து மகிமை. ஆகவே இப்பொழுது தானியோட ஜெப வாழ்வு சோதிக்கப்பட்டது. என்ன, நீ ஜெபிக்க கூடாது. ஹலோ, நீ ஜெபிக்க 30 நாள் வரைக்கும் நீ ஜெபிக்க கூடாது. ஹலோ, 30 நாள் வரைக்கும் நீ மண்டாடக்கூடாது, ஜெபிக்க கூடாது. ராஜாவினாலே கட்டளை பிறக்கப்படுகிறது. இப்போ ஜெப வாழ்க்கு வருகிறது சோதனை பாரு. ஆனால் இந்த சோதனையை இனங்கண்டு கொண்டு விட்ட தேவனுடைய மனுஷனோ அரண்மனையில இருந்தாலும், அரண்மனையில இருந்தாலும் ராஜாவினால பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டதென்று அறிந்தாலும் தன் தேவனுக்கு முன்பாக தன் முழங்காலை முடக்கி அவன் ஜெபிக்க. ஏன் தெரியுமா, தானியேலுக்கு நல்லா தெரியும் தன்னை இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தது யார் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். ஆகவே தன்னுடைய தேவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, தேவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. நான் ஜெபிக்காம இருக்க முடியாது, சாப்பிடாம இருக்கணும்னா நான் வேணும் சாப்பிட, ஆனால் ஜெபிக்காம இருக்கனால முடியாது. ஆகவே அந்த தேவ மனிதன் தன் முழங்காலுகளை முடக்கி ஜெபிக்கிறது. என்ன கவனிங்க, இன்னைக்கு நமக்கு ஒரு நேரம் ஜெபிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது. இன்னும் சில பேருக்கு ஒரு நேரம் ஜெபிக்கிறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்றோம். இன்னைக்கு பாருங்க, I am so busy, I don't have enough time to seek the kingdom of God. Oh, I don't have enough time to pray. What shall I do? God knows everything. Abriyala pala kana kari karangala adukkirathu kaadala kekkirene kekkirene jebikkirathukku neram illa aaradhanaikku vaarathukku neram illa bible study galukku jebakootangalukku vaarathukku neram illa நேரம் இல்ல. ஒரு நாள் வரும், நேரமே இல்லாமல் உரத்தியா போயிடுவார்கள். போயிடும், அப்ப இருந்த பிசி எல்லாம் போயிடும், அலுவலகங்களும் போயிடும், எல்லாம் போயிடும், பட்ட பாடுகள் பிரயாசங்கள் எல்லாம் போயிடும், போயிடும் எல்லாம் தட்டா போயிட்டுவார். குட் பை. யாருக்கு சொல்லுறோம் இந்த வார்த்தை? ஆண்டவரை பார்த்து நான் இப்படி எனக்கு நேரம் இல்லை ஆண்டவர் நாம் சொல்லாட்டாலும் நம்முடைய கிரியைகளினாலே நாம் அதை சொல்றோம். அதான் பைபிள் சொல்லுது, அவர்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தங்களுடைய கிரியைகளினாலும் அவரை மறுதளிக்கிறார்கள். The people are ஜனங்கள் சொல்றார்கள், நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம், ஆனால் அவருடைய நடக்கைகள், அவருடைய செய்திகள், அவருடைய கிரியைகள் அவர்கள் தேவனை மறுதளிக்கிறார்கள் என்று வேதம் சொல்றது. ஆகவே தானியேலுக்கு அவருடைய ஜெப வாழ்விலே சோதனை வந்தது போல நம்முடைய ஜெப ஜீவியத்தையும் கெடுக்க, நம்முடைய ஜெப வாழ்வையும் உடைக்க சத்துரு பல கோணங்களில் வருவான். ஐயோ, இதையெல்லாம் எப்படி விவரிக்கிறது? யாரும் பற்றுக்க ஜெபிக்கொண்டு தான் வரும் கோழு டெலிபோனுக்கும். சொந்த கார் எடுக்கிறார், நண்பர்கள் எடுக்கிறார், வேலியும் எடுக்கிறார், அதுல கதைச்சு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் பிறகு நாம் அந்த கதையில இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவோம். இங்க ஜெபிக்கிறது மறந்துடும். இன்னும் ஜெபிக்கிறதுக்கு போய் இருந்தா அங்க அடிக்கும் டெலிபோன் பண்ணி கிரிங் கிரிங் கிரிங்னு அடிச்சுட்டே இருக்கும். அப்ப இவருக்குள்ள ஒரு போராட்டம், ஓ அவர் எடுக்கிறோம்னு சொன்னவர்களோ, இவர்கிட்ட இந்த காரியம் கதைக்கணுமல்லோ, அவர் தான் எடுக்கிறாரோ, இவர் தான் எடுக்கிறாரோ, அதுவோ இதுவோ, நாம ஜெபம் பண்ணினாலும் நம்முடைய சிந்தனை நம்முடைய எண்ணம் எல்லாம் அங்க டெலிபோன் ரிங் பண்றதுதான் இருக்கும் பார். இன்னும் சில இடத்துல ஜெபிக்கிறதுக்கு போய் இருந்த பிற்பாடு தான், ஓ ஜெபம் பண்ணுவோம், ஆனா இதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்றதை குறித்து தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஜெபிச்ச உடனே அங்க போகணும், அவரோட அவரை சந்திக்கணும், இவரோட பேசணும், அதை செய்யணும், இதை கழுவணும், இதை துடைக்கணும், இதெல்லாம் எங்க நாம ஜெபிக்கிறதா யோசிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சீக்கிரத்தில் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே, ஃபினிஷ் மை பிரேயர். இப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஜெபிச்சிருக்கிறேன், தோத்திரம், நான் மண்டாடியிருக்கேன், ஜெபமணி. நான் உண்மைப்படி சொல்றேன், உங்க ஒவ்வொருடைய ஜெப வாழ்வுக்கும் ஒரு சோதனை இருக்கு. எத்தனை நாள் நாம் ஜெபிக்காம இருக்கோம்? மனசாட்சியத்தோடு சொல்றேன், தொட்டு சொல்றேன். எத்தனை நாள் சாப்பிடாம இருக்கோம் சொல்லுங்க. ஐயோ பாஸ் என்ன சொல்றேன், சாப்பிடாட எப்படி உயிர் வாழ்ற, செத்து போறவன், செத்து போலாமே, கடவுளை விட்டு வாழ்றதுல பார்க்க இருந்த என்ன புரியும்? எல்லா ஒரு நாளைக்கு சாகத்தானே போற? ஹலோ, எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தானே போற? சாப்பிடுறவனும் சாகுறான் தானே, இனியிலிருந்து புடி புடி என்று புடிச்சு குறவள மட்டும் தின்றவனும் சாகுறான் தானே, எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகுறான் தானே. அப்ப இந்த வாழ்வில் மேன்மைதான் என்ன? தேவனை அறிந்து தேவனோடு வாழ்ந்து அவர் விருப்பத்தை நிறைவேற்றதை விட ஒரு மேன்மையான வாழ்வு இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. I tell you people the truth. Listen to me closely. Try to understand the truth. நம்முடைய ஜெப வாழ்வுக்கும் பல சோதனைகள் வரலாம், ஜெபிக்க விடாதபடி பல தடைகள் வரலாம். காலம் எழும்போம் இல்லைங்க, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் சொன்னா அந்த விலை செய்வோம், இந்த விலை செய்வோம், அதை இதை செஞ்சு செஞ்சு அங்க போய் இதை போய் அதை செஞ்சுட்டு வந்து நான் ஜெபிக்கிறேன், இதை கதைச்சிட்டு வந்து நான் ஜெபிக்கிறேன், அந்த ஷாப்பிங்க செஞ்சுட்டு நான் கதைக்கிறேன், கொஞ்சம் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன். கடைசியா பார்த்தா அந்த நாள்ல நேரம் எல்லாம் முடிஞ்சிடும். அது பிறகு பெட்டர் தாஷம் என்று ஜெபிக்க தோத்த, ஆனா மற்ற பேரெல்லாம் செஞ்சிடும். இந்த வருஷம் தொடங்கி எத்தனை நாள் ஜெபமனா விட்டுருக்கோம்? மனசாட்சி சொல்லணும். எத்தனை நாள் சாப்பிடா விட்டுருக்கோம்? நமக்கு தெரியும். நல்லா சாப்பிடு சாப்பிடு. ஜெப வாழ் பெற்றார். ஏன் தெரியுமா? படி 10:26. விடுங்க 26:41. சீக்கிரப்படி 26:41.
விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது.
திரும்ப படிங்க. நீங்கள்
சோதனைக்குட்படுத்தப்பட்டால் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம்
உள்ளது. நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஐயா அம்மா மாறு, இந்த வசனத்தை கூட இருதய பலகையில எழுதுங்க. சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம். இயேசு டைரக்டாக சொன்னவார். பேதுருவே சோதனை இருக்கிறான், நீ இப்பொழுதே விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஆனால் ஆண்டவர் சொல்லியும் அவர் தூங்கிட்டார். அநேகருக்கு நித்திர ஒரு பெரிய தடைச்சபி. தூங்க நித்திர நல்லா இருக்க அடி. காலம 9:00-10:00 வரைக்கும் நித்திர. பலருக்கு நித்திர ஒரு பெரிய தட சபத்து. உங்களோட மனசாட்சிக்கு தெரியும். உங்க வீடு ஒளி வந்துட்டு நான் பார்த்துட்டு வந்து சொல்லல, பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத். உங்க மனசாட்சி தெரியும். காட் நோஸ் எவரிதிங். பட் யூ ஹேவ் டு டேக் அ டிசிஷன் டு ப்ரே ஏர்னஸ்ட்லி லைக் டானியல். டானியலை போல ஒரு வேலைக்காரனா நீங்களும் நான். பாபிலோன் நகரத்தில் தரியூன் ராஜாவின் காலத்தில் அவன் மிகவும் பிரதானியாக இருந்திருக்கான். அவன் அவனுக்கு இல்லாத ஒரு அலுவலா நமக்கு. He was a very busy man. So அப்படி இருந்தும் அவன் தினம் 3 தடவை எப்படித்தான், அது எனக்கு ஒரு என்னால 3 நேரம் ஜெபிக்க முடியல ஒரு நாள். வெளிப்படையா சொல்றேன், என்னால 3 தடவை ஜெபிக்க முடியல. ஆனா நான் அடிக்கடி யோசிக்க, 3 தடவை ஒரு நாள் ஜெபித்திருக்கானே, ஒவ்வொரு நாள் 3 தடவை ஜெபிச்சிருக்கேன். அதை உடைக்குத்தான் விசுவாசம் கொண்டு வர சோதனை. தேவ ஜனமே, ஜெபிக்கிறதுக்கு சாட்டு போக்கு சொல்லாது. உட ஆவிக்குரிய வாழ்க்கையில வறட்சி எதற்கு தெரியுமா? உட ஆவிக்குரிய வாழ்வில் சோர்வு எதற்கு தெரியுமா? உட ஆவியிலே அனல் இல்லாமல் போறதுக்கு காரணம் தெரியுமா? உட ஜெப வாழ்வில் இருக்கிற குறை. பைபிள் சொல்லுது ஆவியிலே அனலா இருக்கு. எப்படி நம்முடைய ஆவி அனல் உண்டாகிறது? நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதனால் அல்லவோ நம்முடைய ஆவியிலே அனல் ஒன்று உண்டாக இருக்கிறது. அநேகர் ஆரம்பத்திலே ஜெபிக்கிறார்கள், ஆனா நாட்கள் போக 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 அந்த ஜெபத்தில் அப்படியே குறைந்து வர்றார். சிலர் அந்த ஜெபத்தை காத்துக்கொள்றார். தேவனோடு இருக்கிற உறவை, அந்த நெருக்கத்தை, அந்த உருக்கமான உறவை அவர்கள் காத்துக்கொள்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் சோதனையில் இருந்து தப்பித்துக் கொள்ள தேவன் அவங்க ஒரு வழியை, ஒரு போக்கை உண்டுபடி கொடுப்பார். தனி அறையிலே எவ்வளவு நேரம் ஆண்டோடு செலவழிக்கிறார்? உட மனசாட்சி தரும். உட மனசாட்சி தரும். தனி அறையிலே ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு நேரம் செலவழிக்கிற ஆண்டவரோட சொல். காலை எழுப்பினா வேலைன்னு போறோம், வேலைக்கு போயிட்டு வந்தா பொடியிலி அண்ட் பிசிக்கலி வி ஆர் சோ டயர்ட் அப்சல்யூட். செட்டிங் வந்துச்சா? வாட்சிங் த டிவி, டெலிபோன் பேசுவோம், ஏதாவது கைப்போம், திரும்ப சாப்பிடுவோம், படுத்துரும். சோ நமக்கு நேரம் இப்படி எவ்வளவு காலத்துக்கு நான் போக போறோம்? உனக்கும் தேவனுக்கும் இருக்க உறவு என்ன? உனக்கும் ஆண்டவருக்கு ஐக்கியம் என்ன? நீ என்ன செய்ய போற? எதை சாதிக்க போற? எதற்காக வாழ போற? ஏன் வாழுகிற? கிழமையில் ஒரு நாளைக்கு ஜெபிப்போம், கிழமையில் ஒரு நாளைக்கு வேதம் வாசி, எல்லாம் சரியிருந்தா ஆராதனைக்கு வரும். எல்லாம் சரியிருந்தா ஆராதனைக்கு வரும். ஆராதனைகளை மிஸ் பண்றதுல எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாவற்றுக்கும் முடிவு சாபியமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளாக இருந்து ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை அறிங்கள் என்று பேதர் சொல்றார். ஆகவே நம்முடைய ஜெப வாழ்வுக்கு சோதனை வர்ற கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரைட், இப்ப படிங்க அதே தானியல் புஸ்தகம் 3:17 படிங்க சீக்கிரமா. 3:17 தானியல் 3:17 ரைட், தானியல் 3:17 வசனம்.
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்.
நல்லா கவனிங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அங்கால
அவர் எரிகிற அக்னி
எரிகிற அக்னி அக்னிக்கும் சூளைக்கும்
ராஜாவாகிய உம்முடைய கைக்கும்
உம்முடைய கைக்கும்
நீங்களாக்கி விடுவிப்பார்.
நீங்களாக்கி விடுவிப்பார். இப்ப என்ன கவனிங்க, இப்ப இது ஒரு வேதத்தை தெரிந்த உடனே நன்றாக தெரியும். இதை குறித்து அதிகம் விவரிக்க விளங்கப்படுத்த நம்ப இருப்பேன். கவனிங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோ தானியோடைய நண்பர்கள் நேபுகாத்நேச்சார் காலத்திலே பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோ என்பவர்களுக்கு ஒரு கட்டம் வந்தது. என்ன தெரியுமா, இந்த ராஜாவுக்குள்ள ஒரு விசித்திரமான நினைவு வந்தது. ஏனென்றால் அவன் 60 முழ 6 முழ அகலத்தில் ஒரு பொற்சிலையை செய்து தூரா என்கிற சமவெளியில நிறுத்தி தன்னுடைய நாட்டின் எல்லைகள் இருக்க எல்லா முக்கிய சிஷ்யர்களையும் பிரதானிகளையும் கூப்பிட்டு அவர் சொன்னா, கட்டியக்காரன் கட்டியும் சொல்லும் பொழுது நீங்க எல்லாரும் விழுந்து தாழ விழுந்து அதை கும்பிடணும் அப்படின்னு. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களால் அவர்கள் அந்த நேருமே அக்னி சூளைக்குள்ளே போடப்படுவார். சரி, ஏன் இது இப்படி இந்த ராஜா செஞ்சான்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். நேபுகாத்நேச்சார் ஏன் இப்படி ஒரு 60 முழ உயரத்துல ஒரு தங்க சிலையை செஞ்சு அதை கும்பிட ஏன் வச்சான்னு சொல்லி ஒருவேளை நீங்க கேப்பீங்கன்னு சொன்னா, அதற்கு முன்புதான் இவனோட சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனத்தின் ரகசியத்தை, அந்த சொப்பனத்தின் தாற்பயத்தை தானியல் அவனுக்கு விவரிக்கிறான். அந்த சொப்பனத்திலே தானியல் சொல்லுகிறான், ராஜாவே நீரோட சிலையை கண்டேன், அந்த சிலையின் தலை பொன்னா இருந்தது, அந்த பொன்னான தலை நீரே என்றார். இதை அவன் கேட்ட பிற்பாடு அவனுக்குள்ள ஒரு விசித்திரமான நினைவு வந்திருக்கிறது. ஆகவே அவன் கண்ட சொப்பனம் போல ஒரு பெரிய சிலையை செஞ்சு தலை மாத்திரமில்ல கால் வரைக்கும் பொன்னால செஞ்சுட்டு எல்லாரும் கும்பிடுங்கடா அப்படின்னு சொல்லி வச்சான். தன் அதிகாரத்தை காட்டுவதற்கு அவனுக்குள்ள வந்த மேட்டிமையின் வெளிப்பாடு அப்படி செஞ்சான். சோ எல்லா பிரதானிகளுக்கும் கட்டளை வந்த போது மிஸ்டர் தானியர் எங்க போயிட்டாரு, அவர் தான் ஞானவான் ஆயிட்டு, அவர் எங்க போனாரோ எனக்கு தெரியல. ஆனா தானியரை குறித்து அங்கு எந்த விதமான ஒரு குறிப்பும் கிடையாது. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோ என்பவர்கள் அவர்கள் கட்டியக்காரன் கட்டியும் சொல்லும் போது எல்லா பிரதான தலைவர்களுடைய தலைகளும் தாழ விழுந்து அந்த சிலையை பணிந்து கும்பிடுகிறார்கள். ஆனா 3 தலைகளோ நிமிர்ந்து நிற்கிறது பாரு. இதை பார்த்தபோது மற்ற எல்லாருக்கும் எரிச்சல் உண்டாகி உடனடியாக ராஜாடத்தில் போய் முறையிடுக, ஆண்டவர் ராஜாவே நீ நிறுத்தின சிலையை வணங்காத பணியாத 3 இருக்கிறாங்க, அவங்க யார் தெரியுமா, அவங்க தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோ. இதை சொன்ன உடனே ராஜாவுக்கு உக்கிரக கோபம், நான் யாரு, என்னுடைய வார்த்தை மீறதுக்கு இவங்க யாருன்னு சொல்லி மிகுந்த கோப கொண்டு வாங்கடா அவங்க சொன்ன 3 கொண்டு வந்தாங்க. இப்ப 3 பார்த்து ராஜா சொல்றேன், நீங்க 3 நான் நிறுத்தின சிலையை பணியணும், அப்படி இல்லாட்ட அந்நேருமே சூரியல போடப்படுவீர்கள். இந்த கட்டத்துல தான் இப்ப நீங்க வாசித்த வசனத்தை அந்த 3 சொல்றாங்க, ராஜாவே உம்முடைய கை நீர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், எரிக அக்னி சூளைக்கும் உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விட எங்கள் தேவனாலே முடியும் என்று அவர்கள் அந்த சூழ்நிலையிலும் ராஜாவுக்கு முன்பாக நின்று சொல்றப்பா. என்ன கவனிங்க, அவன்தான் அந்த நாட்களிலே அவன்தான் ஏக சக்கரவர்த்தி. அவருடைய வார்த்தைக்கு அப்பீல் இல்லை, அவருடைய வார்த்தைக்கு அப்பீல் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்கு முன்பாக இப்ப நின்று சொல்றான், ராஜாவே நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக் கொள்ளவர்கள், நீ நிறுத்த சொல்லே நாங்கள் பணிய மாட்டோம். இப்படி சொன்னா ராஜாவுக்கு எப்படி கோபம் வரும் யோசிப்பா. வந்ததே கோபம் ராஜாக்கு. அவன் சொன்னா அவன் முகம் வேறுபட்டுதான் சொன்ன, இப்ப சூட சூடா இருக்கிறது பார்க்க 7 கூட சூடா, தண்டனை அவ்வளவு அகோரமாக,
தன் ராணுவத்தில் பலசாலியை கட்டுமிடாமல் இந்த யூதர்ல உடுப்பே ஒரு ஒரு அவங்க இதுக்குள்ள ஒரு சால்வு போடுவாங்க, இங்கால ஒரு சால்வு போடுவாங்க, இதுல ஒரு தலை பல வச்சிருப்பாங்க, ஒரு அங்கி போட்டிருப்பாங்க, அதுக்கு மேல ஒரு அங்கி போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கட்டிட்டாங்க. கட்டிட்டு ஏழு மடங்கு சூளை சூடாப்பட்டிருக்குது, சூடாக்கப்பட்டிருக்குது. அந்த மூன்று பேரையும் ராணுவத்தில் பலசாலிகள் என்ன செய்யறாங்க, தூக்கிட்டு போறாங்க சூளைக்குள்ள போறதுக்கு. இப்ப தூக்கிட்டு போன பலசாலிகள் எல்லாம் அந்த தீ அந்த அக்னி கொடுமையாக இருந்து ஏழு மடங்கு சூடாக்கப்பட்டிருந்தபடியால் அவர்களை தூக்கி கொண்டு போன அவ்வளவு பேரையும் அக்னி சுட்டு பொசுக்கிது, செத்து போட்டார். ஆனால் இந்த மூன்று பேருமோ அக்னி சூளைக்குள்ள விழுந்தார்கள். ஆனாலும் தூக்கி கொண்டு போன பராக்கிரமசாலிகள் எல்லாவற்றையும் சுட்டு பொசுக்கின அக்னி இந்த சாதாரணமான மூன்று பேரையும் சுட்டு பொசுக்க முடியல, அழிக்க முடியல, அழிக்க முடியல. பைபிள் என்ன சொல்றது வாட்சி பாத்தீங்கடா, கீழே மூன்று பேரை எல்லாம் போட்டோம், நாலு பேர் அக்னி நடுவிலே விடுதலையோடு உலாவுகிறதை நான் காண்கிறேன். நாலாம் ஆடு சாயல் தேவகுமாரனுக்கு ஒட்டாக இருக்குது என்று ராஜா பார்த்தபோது அவனு ஆச்சரியப்பட்டு தன் மந்திரி மாலை கூப்பிட்டு சொல்ற பாருங்க அற்புதத்தை, மூன்று பேர் என்ன போட்டும் நாலு பேர் காணப்படுறது. அது மட்டுமில்லை, இந்த நாலு பேரும் அவர்கள் சுதந்திரமாக அக்னி நடுவிலே உலாவுகிறார்களே, அக்னி எரிந்து கொண்டிருக்கு, சுவாலை பட்டி எரிந்து கொண்டிருக்கு, இதன் நடுவிலே எப்படி இவர்கள் உலாவுகிறார்கள் என்பது அவன் பயந்து கொண்டான். ராஜா பயந்துட்டான். இப்ப அவங்களை போய் கூட்டிட்டு வரையிறார் என்று அக்னிக்குள் ஒருத்தர் போகிறார். அப்பவே ராஜா ரிக்வெஸ்ட் பண்ணான், உன்னதமான தேவன தாசர்களே தயவு செய்து வெளியில வாங்க. அது கீழே நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அக்னி அக்னி மனம் கூட ரியலி அதை போஷன் வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அக்னி சூளைகள் இருந்து வெளியில வந்தாங்க, அவங்க உடுப்புகள் கூட சுட ஐ மீன் எரியல பாருங்க, தலைமுடி அங்கு தீய கண்ட இங்க பொசுங்கும், ஆனா அவங்க தலைமுயிர கூட தீ தீண்டையில பாருங்க.
அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும்,
அக்னி பலன் செய்யாமலும்,
அவர்களுடைய தலைமையர் கருகாமலும்,
தலைமையர் கருகாமலும்,
அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்னியின் மனம் அவர்களத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள்.
அக்னியின் மனம் அவர்கள் வீசாமல் இருந்ததையும் கண்டார்கள் என்று சொல்லி இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமானவர்களே, அக்னி பலன் செய்யவில்லை, தலைமையர் கருகவில்லை, சால்வைகள் சேதப்படவில்லை, அக்னியின் மனம் கூட அவரிடத்தில் வீசாமல் இருக்கதை கண்டபோதோ இப்பொழுது மிஸ்டர் நேபுகாத்நேச்சாருக்கு விஷயம் விளங்கிட்டு என்ன சொன்னாரு, உன்னதமான தேவன தாசர்களே வெளியில வாருங்கள் என்று சொன்னது மாத்திரமில்ல, இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு அறிக்கை விட்டான், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பக்கூடிய தேவன் தான் தேவன், அவருக்கு விரோதமாக பிராதி சேதவர்கள் எல்லாரும் கொலை செய்யப்படுவார்கள் சொல்லி அவர் ஒரு பெரிய அறிக்கையை வழியில விட்டார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன கருமான தேவஜனமே, இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்றோம்? முதலாவது ஆபிரகாமுடைய கீழ்ப்படிவு சோதிக்கப்பட்டது, அதற்கு பிற்பாடு யோசேப்புடைய பரிசுத்த வாழ்வு சோதிக்கப்பட்டது, யோபுடைய உத்தமமான வாழ்வு சோதிக்கப்பட்டது, தானியலின் ஜெப வாழ்வு சோதிக்கப்பட்டது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பதுடைய விசுவாச வாழ்வு சோதிக்கப்பட்டது. ஆகவே நான் முடிக்க என்ன கவனிங்க, ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாக சொல்றது, ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் ஏழாம், அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை விட விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுவது அதிக 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 நிச்சயம் நிச்சயம் நிச்சயமா. ஒரு காரியம் உண்டு, நம்முடைய விசுவாசத்துக்கு என்ன வரும்? சோதனை வரும். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய விசுவாசத்துக்கு சோதனைகள் வரும். நம்மை விசுவாசத்திலிருந்து பலிவிலக பண்ண, விசுவாசத்திலிருந்து கீழே தள்ள பிசாசு பல விதங்களிலே நம்மை சோதிக்க பார்ப்பான். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். ஏனென்றால் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துறது, அது தேவனை மகிமைப்படுத்துறது. விசுவாசத்தினாலே அநேக தேவ மனுஷர்கள் உயர்த்தகு காரியங்களை நாம் சாதித்திருக்காதெல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோமே. ஜெபிக்கிறதுக்கு விசுவாசம் வேணும், ஆராதனை செய்யறதுக்கு விசுவாசம் வேணும், அன்றாடு ஆண்டோடு வாழ்றதுக்கு விசுவாசம் வேணும், ரட்சிப்புக்கு விசுவாசம் வேணும், ஞானஸ்தானத்துக்கு விசுவாசம் வேணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு விசுவாசம் வேணும். எனக்கு அருமானவர்களே, வேத வசனத்தை படித்து அதை கைக்கொள்ளுதுகள் சொல்ல போனால் முழுவதுமே கிறிஸ்தவ வாழ்வு என்பது விசுவாசத்தில் தான் அடங்கியிருக்கிறது. ஆகவேதான் பிசாசு அடிக்கடி நம்முடைய விசுவாச வாழ்வை சோதிக்க பார்த்து நம்முடைய விசுவாசத்திலிருந்து தள்ளி தேவனை விட்டு பிரிக்க பார்க்கிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, உன் விசுவாசத்தை உடைக்கிற காரியங்கள், உன் விசுவாசத்தை கெடுக்கிற காரியங்கள், உன் விசுவாசத்தை குண்டு பண்ணுற காரியங்கள், அது வார்த்தைகளாக இருக்கலாம், செயல்களாக இருக்கலாம், இடங்களாக இருக்கலாம், ஏன் நபர்களாகவும் இருக்கலாம், அப்படிப்பட்ட காரியங்களை இடங்களை நபர்களை விட்டு நீ விலகி உனக்குள்ள ஆண்டவர் ஆரம்பித்த விசுவாசத்தை காத்துக்கொள். ஏனென்றால் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ள ஆரம்பித்திருக்கிற இந்த மகிமையான விசுவாசத்தை இந்த உலகத்தின் காரியங்களோ உலகத்தின் பொருள்களோ உலக மனிதர்களோ விழுங்கிடாதபடி, பிசாசு விசுவாசத்தை சோதித்து கெடுக்கிறதுக்கு இடம் கொடுக்காதபடி இனங்கண்டுகோள் ஜாக்கிரதையாக இரு. ஏனென்றால் உன் விசுவாச வாழ்வுக்கு சோதனை அதிக நிச்சயம். ஆகவே எனக்கு அறிமானவர்களே, நாம் பார்த்த தேவ மனிதர்கள் சோதிக்கப்பட்டார்கள், ஆனால் அந்த சோதனையை அவர்கள் விழுந்திராதபடி அந்த சோதனையை செய்து மறித்து மண்டைக்கும் பேசிக்கொண்டார். அதே நேரத்தில் மறுபக்கத்தை நான் எடுப்பேன் மனித அலங்கள் வேணும். ஏன் தெரியுமா? இன்னும் பல தெய்வ மனிதர்களுக்கு சோதனை வந்தது, அநேகர் அந்த சோதனையில் விழுந்து போனார்கள். ஆனால் ஆகவே அவர்கள் தேவனுக்கு முன்பாக நமக்கு ஒரு முன்மாதிரியாக நாம் எடுத்து பார்க்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே சோதனையில் விழுந்தவர்களும் உண்டு, சோதனைகளை ஜெயித்து சோதனைகளாக சாதனைகளாக மாற்றி மறித்தும் பேசுகிறவர்களும் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கிறபடியால் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்க அன்றைய நாம் வாசிக்கிறோம். எனக்கு அது மன்னர்களே, நமக்கு சோதனை உண்டு, ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை ஒரு போக்கை அவர் நிச்சயமாக கொண்டுவார். இதற்காக நாம் ஊக்கமாக செபித்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிப்போம். எல்லாரும் விழுந்திருப்போமா?